இன்னைக்கு விஜயதசமி சுதினம். பல பண்டிகைகள் வந்தாலும் விஜயதசமிங்கிறது அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஜெகன் மாதாவை காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி என மூன்று வடிவங்களாக பூஜித்து நம்ம மனசுல இருக்கக்கூடியதான தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் ஒழித்து தத்துவகுணத்தை பெருக்கி கடைசியில அந்த தத்துவகுணமும் விட்டு குணாதீதனான நிலையை அடையறத காமிக்கிறது இந்த நவராத்திரி மகோத்சவம். முதல் மூணு நாள் மகாகாளியினுடைய ஒரு சேவை, பிறகு மகாலட்சுமியினுடைய சேவை, கடைசி மூணு நாள் மூலத்தோ ஆவாஹா ஆவாஹயே தேவி அப்படின்னு மூலா நட்சத்திரம் வர அன்னைக்கு அம்பாள சரஸ்வதி வடிவமாக ஆவாகனம் பண்ணணும். சரஸ்வதினா பிரவகிக்கிற ஸ்வரூபம்னு அர்த்தம். சரஸ்வதி நதிங்கிறோம் அர்த்தம். அது மாதிரி எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருக்கிறது என்ன அப்படின்னா அறிவு தான். சின்ன வயசுல இருந்து கத்துண்டே இருக்க என்ன கத்துன்னு இருக்கேன்னா அப்பப்ப எது எது தேவையோ சின்ன குழந்தையில எல்கேஜி சேர்ந்ததுமே ரைஸ் கத்துண்டல், 95 வயசு அனுப்புறா அதே கத்துண்டல், அதுக்கப்புறம் ஏதோ சயின்ஸ் கத்துண்டல், அதுக்கப்புறம் எல்லாச்சு ரிட்டையர் ஆனப்பட சந்தியாவும் தானே கத்துண்டேன்னு சொல்ல. ஆனா என்ன ஏதோ ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுண்டு நாம் நிம்மதியாக இருக்கணும் என கூடியனா அதுக்கு வேண்டியதான வழியை கத்துட்டு இருக்கோம். இப்படி அறிவானது எப்பொழுதும் வந்துட்டே இருக்கு, பல விதங்களா வந்துட்டு இருக்கு. இப்ப அதை நம்ம தியானம் பண்ணி அப்படி அதை நல்ல வழியாக நம்ம வாழ்க்கைக்கு அமையணும்னு பூஜை பண்றதுதான் சரஸ்வதியினுடைய பூஜை. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளை பிரார்த்தனை பண்ணி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சேம்பேறித்தனம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தேல, ஒரு மகிஷாசுரன் இருக்கான், எனது சேம்பேறித்தனம். அது வந்து ஆலஸ்யம் ஹி மனுஷியானாம் சரீரத்தோ மகான் இருக்கு. கூட பிறந்ததான ஒரு சத்ரு ஒண்ணு, எதுன்னு லேசினஸ். இன்னைக்கு பண்ணவனா நாளைக்கு பண்ணா போச்சு, இப்ப என்ன அவசரம்? நாளைக்கு பண்ணவனா நாளைக்கு பண்ணா போச்சு. கழுத்துக்கு மேல வந்த பிறகுதான் ஆரம்பிக்கிறோம். அது எப்படி கரெக்டா இருக்கும்? ஒரு செயலை நம்ம பண்ணணும், பர்ஃபெக்டா பண்ணணும்னா அதுக்கு வேண்டியதான சமயத்தோட பார்த்து பிளான் பண்ணி பண்ணினா வரணும். ஆபீஸ்ல மட்டும் மேனேஜ்மெண்ட் பத்து சார்ட்டை ஏதோ போடுற இல்லையா, யாரும் இல்லையேன்னு சொல்லல, எல்லாம் நடக்கிறது. ஆனா வாழ்க்கையில் என்னடான்னா இது இல்லை. அது இல்லாம ஒழுங்கா எல்லாமும் நடத்தி வைக்கணும். நமக்கு அந்த ஆத்ம தத்துவமானது நன்றாக புரியணும். இதனால நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான இன்னல்கள் எல்லாம் அழியணும். எவ்வளவு இருந்தாலும் மனுஷனுக்கு எப்பொழுதும் தேவைப்படக்கூடியதானது ஒன்னு இருக்கு, அது என்னது? மனசாந்தி, வாழ்க்கையில நிறைவு. எவ்வளவு காசு வந்தாலும் போரும்னு தோணாது, யாருக்கு தோணாது? நவித்தேன தர்ப்பணியோ மனுஷா, எங்க கட்டோ பண்ணிட்டதுல நச்சிகேத்து 8 வயசு பையன் சொல்றான் யமதர்மராஜாட்டு, நவித்தேன தர்ப்பணியோ மனுஷா, மனுஷனை காசை கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியாது, போடும்னு சொல்ல மாட்டேன். இவருக்கு என்ன கையா கொடுக்கல சார் அப்படின்னு தான் பேசுவார். தவிர சாதத்துக்கு வாத்தியார் வந்தா 5000 கொடுத்துருக்கேன் சார், அவர் பார்த்தார். இவர் வந்து ஒரு நாள் சினிமாவுக்கு போனாலும் 50,000 செலவு பண்றாரு, இதுக்கு 5000 கொடுக்கறதுக்கு அழகா இருக்கா இருக்கிற, என்ன பண்றது? அவர் சொல்றதுல லாஜிக் இருக்கா இல்லையான்லாம் கேட்கப்படாது நீங்க. ஆனா விஷயம் என்னன்னு, எவ்வளவு வந்தாலும் யாருக்கும் போரும் எனக்கூடியதான எண்ணம் காத்துல வரும். அதுலதான் வரல, மீதி விஷயங்கள்ல ஏதாவது வருதோ, திருப்தி வருதோ, அப்படின்னு கேட்டா திருப்தி வரலை. மீதி விஷயங்கள் வந்திருக்குன்னா உங்கள்கிட்ட பத்து புடவை இருந்ததுன்னா மறுபடியும் தீபாவளிக்கு புடவை வேணுங்கிறேன். இந்த பத்து ஏதாவது கெஞ்சி பண்ண அப்புறம் வாங்கணும்னு சொல்லலாம் இல்லையே, மறுபடியும் அதே போலயே எல்லா விஷயத்திலும் எடுத்துன்னு பாரு. புதுசு புதுசா டிவியில சமைத்து பாருன்னு ஏதோ ஒரு ப்ரோக்ராம், அதை விடாம பாக்குறாங்க பாக்குறாங்களே ஒழிய அதை ஒழுங்கா பண்றாளா இல்லையான்னு நம்ம வரைக்கும் வரல. அது அப்புறம் ஆனா திருப்தி இருக்கோ இல்ல, எதுலையும் திருப்தி இல்லை. ஆனா திருப்தி இல்லைன்னா என்ன காட்டுறதுன்னு எதிர்பார்ப்பு மனசுக்கு இருக்கு, இன்னும் வரணும் இன்னும் வரணும். அது வந்து பர்ஃபெக்ஷன் ரீச் பண்றதுக்கு அது ஒரு நல்ல குவாலிட்டியா இருந்திருக்கலாம், மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல நல்லா இருக்கலாம். ஆனா அத்தியாத்ம விசாரத்தில் நம்ம வாழ்க்கைன்னு பார்த்தோமே ஆனால் வாழ்க்கைக்கு மனசுக்கு சந்தோஷம் நிறைவு அது இருந்தா மனுஷன் எப்ப மனசாந்தி அடைகிறானோ தமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை தானா பார்ப்பான். இதுக்காக நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், காசிக்கு போறேன் பத்ரிக்கு போறேன் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், போயிட்டு வாங்க. ஆனா அதனால பிரயோஜனம் புண்ணியம் இருக்கலாம், வேற ஏதோ இருக்கலாம். ஆனா இந்த ஜென்மம் நம்ம முடித்துக் கொள்ளணும், உயர்ந்துதான் நிலை அடையணும்னா இதயத்துக்குள்ள இருக்கிற பரம்பொருளை பார்த்தா நம்ம இதயத்தில் தான் இருக்காரு, எப்பவும் இருக்காரு. நீங்க தூங்கிட்டு இருக்கப்ப முழிச்சுட்டு இருக்கப்ப சொப்பனம் பாக்கிறப்ப எப்பவும் இருக்க, ஏதோ ஒரு சமயத்தை பார்க்கணும். அவரை பார்ப்பதுக்கு மடியாச்சாரம் எல்லாம் வேண்டாம், அதுக்காக அது வேண்டாம் சொல்லல, இருக்கட்டும். ஆனா அவரை பார்க்கறதுக்கு வேண்டியது விசாரம் ஒண்ணு தான். அந்த ஆத்ம தத்துவத்தை விசாரம் நம்ம பண்ணணுமையானால் அதுக்கு குரு அனுகிரகம் இருக்கு. குரு அனுகிரகம் என்ன பண்றது, உங்களுக்கு ஏதோ விதமாக வழியை காட்டி கொடுக்கறது. அதே போல பகவத் அனுகிரகம், அது எதுக்கு, வாழ்க்கையில வரக்கூடியதான பிரதிபந்தகங்கள் இடையூறுகளை போக்கடிக்கிறது. கிளாஸுக்கு வரணும்னு நினைச்சா அன்னைக்குதான் ஏதோ இடையூறு வருது, இங்க வீட்டை விட்டு கிளம்புறப்ப பூனை எதிர்க்க வருது, மாமி சொன்னா நீங்க வெறுமன போனாலே சண்டை கொண்டவர்கள், பூனை வேற எதிர்க்க வந்திருக்கு நீங்க போக வேண்டாம் அப்படிங்கிற போகத்தான் இருக்கணும். ஆயிரம் இடையூறு வரும், ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி, இவைகள் நீக்குவது பகவத் அனுகிரகம். அதற்காக விசேஷமாக பூஜை பண்ணி நவராத்திரியில 9 நாள் 9 விதமான பிரசாதங்கள் சாப்பிட்டு திருப்தியா வந்திருக்கும். எல்லாருக்கும் வெயிட் பார்த்துட்டு ஒரு கிலோ ஏறி இருக்கும், ஏன்னா 9 நாளும் விடாம சக்கர மக்கள் ஸ்வீட் சாப்பிட்டா என்ன அர்த்தம், இருக்கட்டும். இருந்தாலும் அம்மாவுடைய அனுகிரகத்தை பெற்று நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிற முகூர்த்தம் இன்னைக்கு, அதான் விஜயாதசமி. விஜயதசமி இல்லது விஜயாங்கிற ஒரு முகூர்த்தம் இருக்கக்கூடியதான தசமி தினம். இந்த முகூர்த்தத்தில் நீங்க எதை பண்ணினாலும் அது பலத்தை நிச்சயமாக கொடுக்கும். பழைய நாள ராஜாக்கள்னா யுத்தம் பண்றதுக்கோ அல்லது வேற காரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கோ இந்த விஜயதசமி தான் தேவைப்படும். ராமன் ராவணனை கொன்ன தினம் இந்த விஜயதசமின்னு சொல்ற, அம்பாள் மகிஷாசுரனை கொன்ன தினம் விஜயதசமின்னு சொல்ற, எப்படி இதனுடைய பெருமை எல்லாம் இருக்கு, அது இருக்கட்டும். அப்படி உயர்ந்ததான தசமி தினத்துல, விஜயதசமி தினத்துல புதுசாக ஒரு பாடம் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். சம்பிரதாயம்னா என்ன அர்த்தம், சம்யக் பிரதீயதே, நன்றாக பெரியவர்கள் சின்னவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு லீனியேஜ், நீங்க இதை பண்றேன்னா கிரைப் வாட்டர் எனக்கு கொடுத்தா எங்க தாத்தா கொடுத்தா எங்க பாட்டி கொடுத்து நீர் பாத்திருவான். அவன் கம்பெனி ஆரம்பிச்ச 100 வருஷம் தான் ஆச்சு, இவர் 3வது தாத்தால இருந்து சொல்லிட்டு இருக்க, நம்மளும் பாக்கிறோம் கேட்கிறோம், அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. என்னன்னா இவைகள்லாம் சம்பிரதாயம், அவ்வளவுதான். அதே போல நல்ல விஷயங்கள் பெரியோர்கள் சொன்னா அது போல பலம். லலிதா சஹஸ்ரநாமம் கேட்டோ கேட்டு இருக்கோம், ஏன்னா இங்க கொஞ்சம் இருக்க, 12 கலைகள்ல 12 சாப்டர்ஸ்ல 11 சாப்டர்ஸ் பூர்த்தி ஆயிருக்கு, 12வது சாப்டர் இன்னும் ஒரு 3-4 மாதம் அதுக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா அதுக்குள்ள இன்னைக்கு விசேஷமாக அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதான இந்த திரிசதி பாஷ்யம் ஆரம்பிக்கணும் என்றும், இன்னொன்னு சில பேர் பகவத்பாத பட்சபாதம் என்ன உட்பட ஏன் தெரியுமோன்னா, யார் என்ன பாஷ்யம் எழுதினாலும் இந்த ஜன்மால கடைசி மூச்சு இருக்கிற பரியந்தம் சாங்கர பாஷ்யத்தோடையே நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். ஆகையால் திரிசதி பாஷ்யர் பகவத்பாதர் சக்கரபகவத்பாதர் சாஸ்திரநாமத்துக்கு வியாக்கியானம் எழுதுற புஸ்தகம் கொண்டான்னு சொன்னார். பத்மபாதர் அவர் சீடர், அவர் உள்ள போய் இவர் சாஸ்திரநாமம் தானே சொன்னார் அப்படின்ட்டு விஸ்வதாஸ்நாமம் கொண்டு வந்தார். சரி, ஏன்னா நம் சஹஸ்நாமம் அவருக்கு விஷ்ணுதாஸ்நாமம் இருந்தது கொண்டு வந்திருக்க. குருவனுடைய லட்சணம் என்னன்னா கோச்சுக்கூடாது, இந்த ரகசியம் சிஷியனுக்கு தெரியப்படாது. நான் எதை பண்ணினாலும் அவர் கோபம் வராதோ இல்லையோ அப்படின்னு தெரிஞ்சிருப்பான். ஆனா ஜெனரலா என்னன்னா குருவுக்கு கோபம் வரப்படாது. அதனால சரின்ட்டார், அவன் ஒன்னும் பண்ணல. ஆட்சியம் எழுதுறேன் சாஸ்நாமம் கொண்டான்னு சொன்னா இவரோ விஷ்ணுதாஸ்நாமம் கொண்டு வந்திருக்க, நம்ம அபிப்பிராயம் அம்பாளுடைய சாஸ்நாமத்துக்கு பாஷ்யம் எழுதணும் என்று தெரிஞ்சுக்கலன்னு புஸ்தகத்தை அப்படியே வச்சுட்டேன். அப்பாவது அவர் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, ஏன்னா ஆச்சாரியாளுக்கு விஷ்ணுதாஸ்நாமத்துக்கு பாஷ்யம் எழுதணுங்கிறது இல்ல, அவருடைய மனசுல வேற இருக்கு, அதனாலதான் அத சொல்லிட்டு ஆரம்பிக்கலன்னு தெரிஞ்சிருக்கலாம். அப்புறம் கவனிக்கல, ஏதோ கொண்டு வந்து கொண்டுவான்னு சொன்னா கொண்டு வந்து கொடுத்தா ஆயிடுது, நம்ம அனுப்பிச்சா நம்ம காரியம் ஆயிடுது அப்படின்னு அவருடைய இன்டென்ஷனை பத்தி இவர் ப்ரோப் பண்ணல. சரி, ஒரு ஆறு மாசம் ஆச்சு. மறுபடியும் இன்னொரு கிருஷ்ணன் வியாக்கியானம் எழுதணும் சாஸ்நாமம் கொண்டார். அவரும் என்ன பண்ணார், உள்ளெல்லாம் தேடி போய் விஷ்ணுதாஸ்நாமம் புத்தம், இதோ விஷ்ணுதாஸ்நாமம் தெரியாத மாதிரி ஏஎம் கீதா நாமசாஸ்திரம் தினந்தோறும் நோட்டு பண்ணி சொல்ல வேண்டியது விஷ்ணுதாஸ்நாமம் தெரியாதோ, புத்தகம் கொண்டான்னா அதே புத்தகத்தை கொண்டு பார்த்தார். அம்பாளுக்கு சித்தம் இல்ல போல இருக்கு, இதுக்கு வியாக்கியானம் வேற ஒருத்தர் எழுதணும்னு அம்பாள் நினைச்சிட்டு இருக்கா, இல்லைன்னா இப்படி வருமா, ஒரு தரம்னா ஆக்சிடென்டல் சொல்லலாம், ரெண்டாவது தரமா அப்படி இருந்தா பர்மனண்டா ஹாபிச்சுவலா ஆயிடுமே விவகாரம் என்ன. அதனால சரின்னு சொல்லிவிட்ட என்ன பண்ணினார், அதுக்கப்புறம் அந்த விஷ்ணு சாஸ்திரத்துக்கே வியாக்கியானம் எழுதினார் ஆச்சாரியர். அழகான வியாக்கியானம் அது வந்து, ரொம்ப பேர் இவ்வளவு கொட்டேஷன் கொடுக்க மாட்டாரு ஆச்சாரியா அப்படின்னு கூட சொல்லி ஏதோ சொல்ற இருக்கட்டும், மாடர்ன் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஏதோ விதமா பேசுவா இருக்கட்டும். இருந்தாலும் விஷ்ணுதாஸ்நாமத்துக்கு பாஷ்யம் பகவத்பாதால் எழுதினார், லலிதா சாஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதல. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் ஆனது, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால்தான் பாஸ்கர் ராயன்னு பிறந்து அம்பாளுடைய அவதாரமாக விளங்கி அவர் அற்புதமாக லலிதா சாஸ்திரநாமத்துக்கு வியாக்கியானம் எழுதினார். அதை பண்ணினோம் ஆச்சாரியால் என்ன பண்ணினா, நம்ம விஷ்ணுதாஸ்நாமருக்கு தான் வியாக்கியானம் பண்ண நேரிட்டு அதனால ஒரு குறையில சந்தோஷம் தான், ஆனாலும் அம்பாளுக்காக உன்னை எழுதணும் என்பதற்காக அடுத்ததாக இருக்கிற இந்த திரிசதிக்கு வியாக்கியானம். சோ, இந்த திரிசதிங்கிறது எப்படின்னா, சாஸ்நாமம் வந்த பிறகு சாஸ்நாமத்தை வாசித்து பாஷ்யங்களை வாசித்து அதனுடைய சொரூபமெல்லாம் அறிந்த பிறகு இன்னும் அவருக்கு மனசுல பரியாப்தி வரல அகஸ்தியருக்கு. அகஸ்தியர் யார, லோபாமுத்தரான பிரம்மாவுடைய ஆத்துக்காரர், கும்பசம்பவர், வசிஷ்டருக்கு தம்பி. வசிஷ்டரும் கும்பசம்பவர் தான், அவருடைய தம்பியான அகஸ்தியரும் கும்பசம்பவர் தான், குடத்தில இருந்து பிறந்தவர். அப்படிப்பட்டதான அந்த அகஸ்தியர் ஹைந்தரையவர்கிட்ட போய் தெரிஞ்சிருந்தார் சாஸ்நாமத்தை. தெரிஞ்சுன்னா ஆனந்தம் அப்படின் ஆனந்த மக்ன ஹிருதயா, ஆனந்த கடல்ல முழுகினதான ஒரு மனசுடையவர் தளபதி போயிட்டார். கொஞ்ச நாள் ஆனபுறம், ஒரு 2-6 வருஷம் ஆனபுறம் மறுபடியும் வர வந்த பேர் என்ன சொல்லியிருக்கார், நேரா வந்து குருவனுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். ஆமா, என்ன புதுசுனால ஆச்சே, என்ன ஆயிடுதுன்னு கேட்டார் ஆச்சாரியர். அந்த குருவானவர் கேட்டதுமே அவர் சொல்றார், சாஸ்நாம பாஷ்யம் நீங்க சொன்ன அந்த வாசித்த பிறகு வாசிக்க வேண்டியதான வேறொன்னும் இல்லை எனக்கூடியதான எண்ணம் எனக்கு தோணித்து, வேறுன்னு சாஸ்நாமம் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தினது புரிஞ்சுட்ட பிறகு ஒவ்வொரு நாமாவிலையும் எல்லா உபனிஷத்தாரமும் இருக்கு. சர்வோபனிஷத் கலாத்மிகா, எல்லா உபனிஷத் தத்துவமும் அதுக்குள்ள இருக்கு. உபனிஷத்தானா வேதங்களுடைய தத்துவம் இல்லையா, கர்மகாண்ட தத்துவம் இல்லையா, வேத வேத்யா வேதத்தினுடைய தத்துவம் இருக்கு. அதனால காண்டத்வயோபபாத்யாய கர்ம பிரம்மஸ்வரூபேன்னு சொல்ற விதமாக கர்மகாண்டத்தினுடைய தத்துவமும் அதுல இருக்கு, ஞானகாண்டத்தினுடைய தத்துவமும் அதுல இருக்கு. அந்த அம்பாள் என்ன பண்றா, பவாரண்ய குட்டாரிகா, சம்சாரம் எனக்கூடியதான காட்டுக்குள்ள மாட்டின்றதான மனுஷனை அவனை போக்கடி, அவனுடைய இன்னல்கள் துன்பங்கள் போக்கடிக்கிறதுக்காக எப்படி காட்டுக்குள்ள மாட்டின்றவன் எப்படி கவலைப்பட்டு இருக்கானோ அப்படி கவலைப்பட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றது என்னன்னு தெரியல. ஆயிரத்தி எண்ணூத்துக்கு ஆயிரத்துக்கு 140 வாங்கின வாழ்க்கா நீட் எக்ஸாமினேஷன் சட்டை போட்டுருக்கு. ஏன் சுவாமி, யாரோ ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்தா யாரையோ அஃபெக்ட் பண்றதுங்கிற அளவு இல்லையா. எது சாஸ்வதம், எது நமக்கு சரியாக வரும் எனக்கூடியதான ஒரு ஒரு பலமானது தெரியாம கவலைப்பட்டு இருக்கா மனுஷன். எங்க எதாகுமோ நமக்கு தெரியல. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியதான மனுஷாளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான, ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதான கிரந்தமானது லலிதா சஹஸ்ரநாமம். அது கேட்ட எனக்கு போதும்னு நினைச்சேன். ஆனா மனசுல ஏதோ சம்திங் லாக்கிங்னு தெரியுது. அந்த சம்திங் லாக்கிங்னு என்ன தெரியலையே, அது பூர்த்தி பண்ண தெரியலையே அப்படின்னு வாங்க. அது பூர்த்தி பண்ண தெரியலையே எங்களுக்கு, அதுக்காக வந்தேன்னு சொல்லி என்ன பண்ணினார் அந்த குரு, வேற எங்கேயும் தெரியாது. நமக்கு தெரியாத விஷயத்த வேதம் சொல்லணும், வேதத்துக்கு பொருள் என்னங்கிறது குரு சொல்லணும். எப்படித்தான் அதற்காக அந்த ஆச்சாரியனை போய் பிடிச்சுண்டு அவருடைய காலை பிடிச்சுண்டு விடாம அப்படியே இருந்த அந்த குருவானவர் சொல்லணுமோ இல்லையோ. முன்னால சஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது கிமர்த்தம் பவதா நோக்கம், ஏன் நீங்க சஹஸ்ரநாமத்தை சொல்லலைங்கிறதுக்கு கேட்டதுமே அதுக்கு ஏதோ பதில் சொன்னார். அதுக்கப்புறம் அம்பாளே அனுகிரகம் பண்ணினா ஒரு 5 காரணங்களுக்காக, வாக்தேவியா இருக்கிறதுனாலையும், ஸ்ரீசக்னுடைய ரகசியங்களை அறிந்ததனாலையும், ஸ்ரீசக்ல இருக்கக்கூடியதான தேவதைகளை எப்பொழுதும் பூஜித்துக் கொண்டிருப்பதனாலையும், அம்பாளுடைய நாமாக்களை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறதுனாலையும், இப்படி வாக்தேவிகளா இருக்கிறதுனாலையும், அந்த வாக்தேவிகளுக்காக நம்ம பூஜை பண்ணணும் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை சொல்லி வாக்தேவிகளுக்கே சொல்ல சொன்னா சரியாச்சு. இப்படி ஆன பிறகு மாதிரியே இந்த திரிசக்திக்கும், அத முதல்ல நாம என்ன நினைச்சோம்னா இந்த திரிசக்தி இது சஹஸ்ரநாம வாசாலே எல்லாம் வரும், எல்லாம் அபியுதயம் நிச்சயம் மோட்ச பரியந்தமான எல்லா லாபங்களும் வந்த போதிலும் இதுக்கு மேலையும் ஒரு தப்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுமே மனசுக்கு கவலையா இருக்கு. அதற்காக நீங்க சொல்லணும்னு சொல்றப்ப குருவானவர் எப்படி இருக்கணும், கருணாமூர்த்தி கருணாமூர்த்தியா இருக்கும் பொழுது கேட்டதா சொல்லணும்னு, குருவோ முக்கியமப்யுதா சிஷ்யாய பிரியாய, பிரியமான சிஷ்யனா இருந்தானே ஆனால் ரகசியமான விஷயங்களாக இருந்த போதிலும் அதை சொல்வார்கள் அப்படின்னு சாஸ்திரம் இருக்க. சாஸ்திரம் சொல்றதுன்னா சிஷ்யனுக்கு குவாலிபிகேஷன் இருந்தா குரு எதையும் எதிர்பார்க்கப்படாது, காசையோ புகழையோ அத்தாத்தையோ அதெல்லாம் ஒண்ணு எழுதப்படாது. சிஷ்யனுக்கு யோக்கியதை இருக்கா, அவன் விநீதனாக இருக்கானா, தெரிந்து சொன்னா அறிவானா, இதைத்தான் எதிர்பார்க்கணும். உங்களை கவனிச்சுக்கிறது அம்பாள் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சொல்லணும்னு இருக்கும் பொழுது இவர், அவர் அகஸ்தியர் வந்து காலில் விழுந்தாலும் சொல்லவே இல்லை, ஏண்டான் நின்றுண்டா அப்படியே அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்கு. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் என்ன 3 வருஷம் சந்தியாதனம் பண்ணாரா, ஸ்நானம் பண்ணாரா, இதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டாரா, தூங்கினாரா, 3 வருஷம் நின்று கால பிடிச்சாருன்னா என்ன அர்த்தம், தீர்க்க காலம்னு அர்த்தம். தசர 60,000 வருஷம் பரிபாலனை பண்ணா இருந்தார். அப்ப 60,000 பண்ணா அதுவே நமக்கு வசதியா தோன்றது. ஆனா வசிஷ்டர் எத்தனை நாள் இருக்கார்? பிரம்மாவனுடைய புள்ள. அதுக்கப்புறம் இத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் என்னால இருக்காருன்னு சொல்றேன். சுமந்திரன் எப்படி இவர் தாத்தா காலத்துல இருந்து இருக்காராம். அவர் டிரைவராகவும் இருக்கார், மினிஸ்டராகவும் இருக்கார். என்ன சுவாமி இதெல்லாம் கதை என்ன? எப்படின்னு நீங்க சாப்பிடுறப்ப உங்களோட கூட சாப்பிட்ற, நீங்க மோர்ன் சார்ந்துக்கு வந்தாச்சு, அவர் இன்னும் தொகையிலேயே பிஞ்சுட்டு இருக்கார். ஏன்னா ஒரு யுகமா சாப்பிட போறியா அப்படிங்கிற இடம், ஒரு யுகமாக சாப்பிடுறான், உங்களை விட ஸ்லோவா சாப்பிடுறான். அதே மாதிரி ரொம்ப நாள் சொல்லுங்க, அது அப்படி இருக்கு, 3 வருஷம் அப்படியே பிடிச்சிருந்தார். இவரும் சொல்லல, ஏ சொல்லலை அப்படின்னா, அம்பாள் இவருக்கு சொல்லியிருக்காள் முன்னாலேயே அயங்கரியவருக்கு, இது வேற யாருக்கும் சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லப்படாது, ஆனா தர்மசாஸ்திரம் எப்படி சொல்லு, அம்பாளுடைய கட்டளை எப்படி இருக்கு? தர்மசாஸ்திரம் அம்பாள் எழுதினதான அந்த வேதங்கள்லயே சிஷ்யனுக்கு யோக்கியதை இருந்தா சொல்லி பண்ணும் எதிர்பார்க்காம இருக்கு. இப்ப தர்ம சந்தேகம் வந்ததுனால சொல்ல முடியல அப்படின்னு வரும் காலத்தில் அம்பாளே பிரத்யக்ஷமாய் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணினாலாம். எப்படின்னு இவர் ஆத்தகாரி லோபாமுத்திர ரொம்ப பெரிய பக்தர், இவரும் பக்தர் தான். இதன் இவர் பக்தர் குடும்பம் சொன்ன போறாதோ இல்ல, முக்கியமா என்ன, பக்தியின் வறுமையானால் அந்த பெண் மனசுலதான் அது சாஸ்வதமா நிக்கிறது அப்படிங்கறத. அந்த அம்பாளும் பக்தி பண்ணிட்டு இருக்கா, இவனும் பக்தி பண்ணிட்டு இருக்கா. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்துல நீங்க இத சொல்லலாம் என்று சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணினதான திவ்யமான ஒரு சரித்திரம். இப்படி இப்படி விசேஷமாக இருக்கிறது இந்த திரிசதி பாஷ்யம். பகவத்பாதால் பண்ணினதான ஒரு பாஷ்யம். சாதாரண மனுஷால ஆச்சாரியால யார் வேதாந்தங்களுக்கு பிரஸ்தான திரயத்துக்கு ஸ்ருதி பிரஸ்தானமான உபனிஷத்துகளும் ஸ்ருதி பிரஸ்தானமாக இருக்கக்கூடியதான பகவத்கீதா சூத்திரங்களுக்கும் பண்ணினதான ஆச்சாரியால் பல பிரகரணங்களை பண்ணினார். அத்தனை பிரகரணங்களும் ஒரு 3-4 வருஷ காலம் இந்த பாரதிய வித்யாவில் சொல்லியிருக்கும். விசேஷம் என்னன்னா ஏதோ ஆட்சியம் மட்டும் இல்ல, ஆச்சாரியால் பண்ணின ஸ்தோத்திரங்கள் பிரகரணங்கள் அவைகள்லாம் சொல்லக்கூடியதான அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது பாரதிய வித்யாபவன்ல. எங்கேயும் இல்லாதான இங்க இங்க இருக்கிறவா பக்தாளா, பெண்கள் தான் பக்தாள, குருடாளியும் இருக்க, குருடாளியும் என்ன அர்த்தம் அது தெரிஞ்சுக்கணும். அப்படி இங்க பக்தாளா இருந்து அதை கேட்கணும், எப்படி சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு ஒரு சகிருதையால நீங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். அது கஷ்டமான, ஏன்னா உபதேச சாகசியெல்லாம் ரொம்ப கஷ்டம், எடுத்து சொல்றது கஷ்டம். அதையும் பார்த்தோம். அது போல இருக்கக்கூடியதான இந்த சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு அந்த திரிசதிய ஆரம்பித்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் சாஸ்மாவம் ஆனதுமே இதை பண்ணுவோம். முதல்ல வந்தே விக்னேஸ்வரம் தேவம் சிர்வசித்தி பிரதாயினம் வாமாங்காரூட வாமாட்சேகர வல்லவ பூஜிதம் பிரணமாமி தேவீம் லோபாமுத்ராபதிம் நத்வா ஹயக்ரீவமபீஸ்வரம் வீரா வித்யா ராஜசம் சித்திகாரி பங்கஜ வீக்ஷணம் அப்படின்னு ஆரம்பிச்சு அகத்யவாத ஹயக்ரீவ தயா சிந்தோ பகவான் சிஷ்யவத்சல கருணை கடல். குருவனிடத்துல சிஷ்யனுக்கு எப்படிப்பட்டதான எண்ணம் இருக்குன்னு பாருங்க. கருணை கடல் ஒரு மணி நேரம் பாடம் சொன்ன பிறகு சார் டவுட்டா இருக்கு, அது முதலே சந்தேகம் வந்தப்பவே கேட்டிருக்கணும்ல, தொண்டை வத்தி போலாம கதறி அதுக்கப்புறம் கிடைச்சது என்ன மறுபடியும் சொல்லும் போனா எப்படி இருக்கு மனுஷனுக்கு? இருந்தாலும் சொல்ற, 4 தரம் சொன்னாலும் புரியலேங்கிற, புரியறவருக்கும் சொல்றது. இதுக்கு என்ன வேணும்னா காசோ மற்ற இதுதான் போறாது, கருணை இருக்கணும். தன்னிடத்துல இருக்கிற தத்துவம் எல்லாம் சிஷ்யனுக்கு புரியணும் எனக்கூடியதான கருணை இருக்கணும் குருவருக்கு. அது இருக்கிறதுனால தயக்ரே பயக்ரே வதயா சிந்தோ பகவன் சிஷ்ய வத்சலா, சிஷ்யனை தன்னுடைய பையன் மாதிரி பார்த்துக்கிறார், வாத்சல்யத்தோட பார்க்கிறார். ஆங்கில பாஷையில லவ்னு சொல்வார், அவதான் தெரியும் படத்துக்கு. ஆனா இந்த நம்ம பாஷையில சம்ஸ்கிருதத்துல அம்மா குழந்தைய நேசிக்கிறதுக்கு வாத்சல்யம்னு பேர். அதே போலயே ஆத்துக்காரிய நேசிக்கிறாரு பார்த்தல, அதுக்கு நம்ம பிரேமன்னு சொல்றோம், காமம்னு சொல்றோம். அதே உங்க அம்மாவை நீங்க ஒரு ரெஸ்பெக்ட கொடுக்கறது பார்த்தல, அதுக்கு கௌரவம்னு சொல்றேன். அதே போல பெரியோர்களுடைய சிஷ்யர்களிடத்துல சொல்றோட குரு இடத்துல வச்சிருக்கிறது பார்த்தல, இது கௌரவம் இல்லை, இது இது அவரிடத்துல இருக்கக்கூடியதான சரணாகதி. இப்படி ஒவ்வொருத்தர் இருக்கிற அபிப்பிராயம் மனசில் இருக்கக்கூடியதான எண்ணம் ஒண்ணு தான், இருந்தாலும் சம்ஸ்கிருத பாஷையில அல்லது தமிழிலையும் இதே தான், இப்படிப்பட்டதான வித்தியாசம் இருக்கு. அப்படி சிஷ்யவத்சல, சிஷ்யனை ஒரு பசுமாடானது கண்ணுக்குட்டியை எப்படி பார்த்துக்குமோ அப்படி பார்த்துக்கிறார். கண்ணுக்குட்டி வந்ததுமே என்ன பண்றது பசுமாட, அதனால குளிப்பாட்டுறதா இல்லையா? தன்னுடைய நாக்கினாலேயே அதனுடைய சரீரத்தில் ஒரு தூசியும் இல்லாம அதை நக்கி நக்கி அதை சுத்தப்படுத்துறதாம். அந்த குழந்தை நேரத்தில் அவ்வளவு பிரியம். இவெல்லாம் டிவியில காமிக்கிறப்ப இந்த டான்சஸ் பேபி ஷோ போடுற அது இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்றானே தவிர எப்படி குழந்தையில பாத்துக்கிறான்னு சொன்னானோ. ஆனா குழந்தை பசுமாட்டு நேரத்தில் நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம், அந்த தன்னுடைய கண்ணுக்குட்டி வந்ததுமே அது பாட்டுக்கு அதை குத்தின்றே இருக்கு, ஏதோ பண்ணிட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த அம்மாவானது எப்படி ஒரு வாத்சல்யத்தோட அதனுடைய அபிமானத்தோட அந்த குழந்தைய பார்த்ததுமே பால் பெறுகிறதோ, அதுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக அதனுடைய முகம் விகாசத்தை அடைஞ்சு கண்கள் பெருசாச்சு அந்த குழந்தை நேரத்தில் ஒரு அபிமானத்தை காட்டுறதோ, அது மாதிரி குரு காட்டார. உங்களிடத்துல எதது நாம் கேட்கணும், எதது இருக்கோ எல்லாம் கேட்டு விட்டேன். அந்த சிஷ்யனுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு, எங்க ஆச்சாரியன் எது எனக்கு வேணுமோ எல்லாத்தையும் சொல்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையே அகஸ்தியர் காட்டினார். அதுக்கப்புறம் அவ்வளவு வேணாம், மேல் சொல்லும் சொல்ல போறார். வெங்கட்ராமன் சார் ஏழரைக்கு நிறுத்தணும்னு சொல்லிட்ட, இருந்தாலும் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே ரொம்ப சாட்டப்படாது, சொன்ன பேச்சு கேட்கணும்னு வச்சுட்டு இன்னைக்கு இதை இப்ப நிறுத்திவிடுறேன். அதுக்கப்புறம் இந்த திருச்சதியானது சாஸ்மாமா ஆனதுமே ரெகுலரா ஆரம்பிக்கப்படும். ஹரி ஓம்.